அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இடையே போட்டி உணர்வையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்க்கும் வகையில் நம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் சங்கமித்ராவை நடத்தி வருகின்றது. இவ்வாண்டு நவம்பர் 18-19 தேதிகளில் இவ்விழா நடைபெற்றது. 15, 16, 17 தேதிகளில் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய போட்டிகளும் கலை சார்ந்த போட்டிகளும் நடைபெற்றன. அனைத்து முதுகலை மற்றும் இளங்கலை மாணவர்கள் 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டனர். அதாவது நீலம், பச்சை, ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு நிறங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு இடையே போட்டிகள் நடத்தப்பட்டன. சங்கமித்ராவின் துவக்க விழா 19 தேதி நடைபெற்றது. இவ்விழாவை துவக்கி வைத்து தலைமை வகித்தவர் நம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள். வேளாண் முதல்வர், தோட்டக்கலை முதல்வர், பொறியியல் முதல்வர் அவர்களுடைய முன்னிலையில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் அன்று, சங்கமித்ராவில் கலை வளர்ப்போம் இன்று. முதற் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது அன்று, சங்கமித்ராவில் இயல் வளர்ப்போம் இன்று. இயலோடு இசை வளர்ப்போம், இசையோடு நாடகம் வளர்ப்போம், நாடகத்தோடு நட்பும் வளர்ப்போம். புதுமைவாதிகளின் புது கவிதைகளோடும் கற்பனை நயமிக்க கதைகளோடும் காலத்தை வெல்லும் கட்டுரைகளோடும் நயமான நகைச்சுவையோடும் நலம் பயக்கும் பண்போடும் இன்னிசைக்கும் மொழியோடும் இயல்பான சுவையோடும் ஆர்ப்பரிக்கும் ஆற்றலோடும் ஆயிரம் ஆயிரம் ஆனந்த உள்ளங்களோடு இன்று நாம் நம் சங்கமித்ராவில்.
அன்பு இப்பொழுது தற்போது எல்லாரிடத்திலும் குறைந்து வருகிறது. அன்பு பழங்காலத்திலெல்லாம் ஒருவர் மீது அன்பு கொண்டிருந்தனர். ஆனால் இன்றோ தன் பிள்ளைகள் மீதே அன்பில்லாத நிலைதான் உள்ளது. பிள்ளைகள் மீதே அன்பில்லாத நிலையில் பிற மக்களிடம் எப்படி அன்பு காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியும்? உதாரணமாக அனைத்து ஒரு துறையில் சேர வேண்டுமென்றால் கூட போட்டி போடுகிறார்களே தவிர விட்டு கொடுக்கும் மனப்பான்மையே அன்பினால் குறைந்து வருகிறது. விதியை மதியால் வெல்லலாம் என்று நான் பேச துவங்குகிறேன். விதி, என்னுடைய தலைப்போ விதிதான். கடந்த ஒரு நிமிடம் கூட என்னுடைய விதியை மாறிவிட்டது என்று என்னுடைய மனம் விரும்பியது. ஆனால் ஏதோ கடவுளின் செயலால், இந்த கடவுளின் செயலால் என்பதுதான் குறிப்பிடக்கூடாது. கடவுள் எதை எடுத்தாலும் கடவுள் செய்வார் என்பதை விடுத்து நம்மால் எதை முயற்சிக்க முடியும்? விதியை மதியால் விழலாம் என்றுதான் நாம் செயல்பட வேண்டும். அன்றாட செயலில் கூட எதற்கெடுத்தாலும் யார் மீதோ பழியை தூக்கிப்படுவதை விடுத்து நம்மால் என்ன முடியும்? எதையும் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் செய்து முடிக்கும் திறன் வேண்டும். அதுதான் விதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. தன்னம்பிக்கை என்பதை மட்டுமே விதி கற்றுக் கொடுப்பதில்லை. இதை விடுத்து வேறு பல செயல்களை கூட நம்ம செய்ய தூண்டுவது தான் விதி.
இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு சமுதாயம். சமுதாயத்தை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம். சமுதாயம் நாம் வாழும் ஒரு வட்டம். அந்த வட்டத்தினுள் நாம் செய்யும் செயல்களே நம்மை நிர்ணயிக்கின்றன. நம் செயல்கள் நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய ஒவ்வொரு வாழ்நாள், நம்முடைய வாழ்நாளும் சமுதாயத்தை சார்ந்தே இருக்கிறது. சமுதாயம், இப்பொழுதைய சமுதாயம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று பலர் சொல்கிறார்கள். அது உண்மையே. இளைஞர்கள் இல்லையெனில் சமுதாயம் இப்போது இல்லை. நம்முடைய சமுதாயம் சீர்கேடுவதற்கும் நம்முடைய சமுதாயம் சீர்தூக்குவதற்கும் இளைஞர்களே முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இளைஞர்கள் தம்முடைய கடமையை உணர்ந்து இந்த சமுதாயத்தை சீர்தூக்குவதிலே குறியாக இருக்க வேண்டும். நாம் தான் இந்த சமுதாயத்தின் தூண்கள், இந்த நாட்டின் தூண்கள். ஒரு சமுதாயம் விரிவடையும் போது அந்த நாட்டின் சுதந்திரமும் விரிவடைகிறது. இது என்னுடைய கருத்து, யாருக்குரிய கருத்தும் அன்று. இந்த கருத்து பொருந்தும் என்று
ஆற்றல் என்றால் நம்முடைய திறமையே ஆற்றலாகும். இன்று நமக்குள் இருக்கும் ஆற்றலை யாரும் அறியாது நடந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஆற்றலை அறிந்து அதற்கு தகுந்தது போல் நடப்பதே மிகவும் முக்கியமான ஒன்று.
ஆற்றல் என்பது மனிதனின் ஆற்றல். நமக்கு தேவையான ஆற்றலும் என்பதையும் குறிக்கலாம். நமக்கு தேவையான ஆற்றலை பற்றி தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. கூடங்குளம் திட்டத்தை பற்றி எல்லோருக்குமே தெரியும். மின் ஆற்றல் என்பது நமக்கு இப்பொழுது அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. அந்த தேவையை நமது வளர்ப்பதற்காகவும் அதை நமது மனிதனின் அறிவுக்கூர்மையை பயன்படுத்தி அவன் அணுமின் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறான். அந்த அணுமின் விளைவுகள் தான் என்னென்ன? ஐயோ, நான் கனவிலும் காண முடியாத அளவிற்கு பக்க விளைவுகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. ஒவ்வொரு விளைவும் என்ன கடினமாகிக்கொண்டேதான் போகின்றது. அணுமின் ஆற்றலினால் நம் சமுதாயத்திற்கு சீர்கேடு விளைவிக்கும் என்று பலர் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கூடங்குளம் திட்டத்தின் மூலம் நமது மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவர். அவர்களை வேறு இடத்திற்கு கொண்டு செல்லும்.
புதுமை இப்பொழுது எங்கும் எதிலும் புதுமை. நாம் விவசாய கல்லூரி மாணவர்கள் பல கரணங்களை உபயோகப்படுத்தி நாம் எவ்வாறெல்லாம் நம்மளுடைய எவ்வாறெல்லாம் நம்முடைய உற்பத்தியை அதிகரிக்கலாம் என்று பார்க்கிறோம். இன்று உபயோகிக்கும் ஆடைகள், அணிகலன்கள் எல்லாவற்றிலும் நாம் புதுமையை எதிர்பார்க்கிறோம். மிகவும் புதுமையான தலைப்புகளுக்கும் மிகவும் புதுமை செய்பவர்களுக்குமே இந்த உலகம் மேடையாக அமைந்துள்ளது. புதுமையே என்றும் அனைவரும் விரும்புகின்றனர். புதுமையை நம்மிடமுள்ள பழமையை போக்கி புதுமையை கண்டுபிடித்து புதுமையை கொண்டு வர வேண்டும். அனைத்திலும் புதுமையை அறிந்து புதுமையே எல்லாவற்றிலும் புகுத்த வேண்டும். ஆனால் புதுமை பழமையை மிஞ்சிவிடக்கூடாது. எப்பொழுதும் புதுமையை விரும்புவர்கள் பழமையை மறக்கக்கூடாது.
எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அறிவியல். அறிவியல் ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கருவியும் அறிவியல் சார்ந்ததாக இருக்கின்றது. அறிவியல் நமது வாழ்க்கையில் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றது என்பதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அறிவியலின் பயன்பாடு இன்றைய உலகில் இன்றியமையாததாக இருக்கின்றதல்லவா? ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றாலும் ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் அறிவியலின் பயன்பாடு தேவையாக இருக்கின்றது. இன்றைய காலத்தில் அறிவியலை பயன்படுத்தி ஒரு மனிதனையே தயாரிக்கிறார்கள். எந்திரன் என்று கூறுகிறார்கள், இயந்திர மனிதன் என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு அறிவியலின் ஒவ்வொரு பயன்பாடும் மாயமாக இருக்கின்றது. நான் அறிவியலை பற்றி எழுதிய ஒரு கவிதை, அளவிலா வண்ணம் பொங்கும் அறிவியல் ஞானம் உன்னுள் புகுந்து செய்யும் மாயம், அதன் பக்க விளைவுகளோ மிகப்பெரியும் மாயம். மனிதா உன்னிலை உணரா உத்தமன் நீ. இந்த மாதிரி அறிவியல் பயன்பாடுகளின் மூலம்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அனைவருக்கும் தெரியும், அகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து தகநக நட்பதை நட்பு என்பது வள்ளுவன் வாக்கு. நட்பு இல்லாத மனிதன் என்பவன் வாழ்க்கையில் ஒரு இடையூறு அல்லது பிரச்சனை ஏற்பட்டால் அவன் தன் தாயிடமோ தந்தையிடமோ இல்லை உடன் பிறந்தவர்களிடமோ அதை பரிமாறிக்கொள்ள முடியாது. அதுவே அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அதை அவனிடம் கூறி அவன் மனவேதனைகளை தீர்க்க முடியும். நட்பு என்பது ஒரு மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். ஒருவனுக்கு நல்ல நண்பர்கள் அமைந்தால் அது அவன் நல்ல புத்தகத்தை படிப்பதற்கு சமமாகும்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நம்ம நாட்டிலே ஊழல் தான் நம்ம நாட்டின் இன்றைய சூழல் என்ற நிலைமை இப்பொழுது மாறிவிட்டது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நாட்டில் இப்பொழுது தகவல் தொழில்நுட்பத்திலிருந்து அனைத்து தொழில்களிலும் நம்ம நாட்டில் மக்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் செய்யும் ஊழல் நமது அடித்தட்டு மக்கள் வரை அனைவரையும் பாதிக்கிறது. அடித்தட்டு மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஊழல் செய்யும் பெருச்சாளிகளை கண்டுபிடித்து அவருக்கான கரெக்டான தண்டனையை கொடுக்க வேண்டும். மக்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் நாட்டிலே எப்பொழுதும் வாக்களிக்கும் பொழுது நல்ல ஒரு அரசியல்வாதியை பார்த்து வாக்களித்தால்தான் அந்த நாட்டின் ஊழல் ஒழியும் என்ற நிலை இப்பொழுது மாறிவிட்டது. ஆகவே இந்த ஊழலை ஒழிக்க நாம் என்ன அனைவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால் அனைவரும் படித்து முடித்துவிட்டு இந்த ஊழலை ஒழிக்க லஞ்சம் என்ற இந்நிலைமையை இல்லாமல் ஆக்க வேண்டும் நாட்டிலே.
என்னுடைய தலைப்பானது தத்துவம். தத்துவம் தத்துவம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஏற்றுக்கொள்ள இயலாததுமாகும். தத்துவம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், நான் சொல்லலாம், என் பெரியார் சொல்லலாம், என் ஆண்டவனே சொல்லலாம். ஆண்டவன் சொன்னதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. யார் சொல்கிறார்கள்? பெரியார் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. ஏன் முசோலினி சொன்னால் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. இவ்வாறு ஏற்றுக்கொள்பவர்கள் கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒன்று இருந்தால் அதை ஏற்புடையதாகவும் ஏற்பு இல்லாததாக மாற்றவும் அனைவருக்கும் ஏற்பு உடையதே. இது சமத்துவம் என்று சொல்லலாம். தத்துவத்தை நான் பகிர்ந்து கொள்ளலாம், அதை நீவிர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் செல்லலாம். அது உம்முடைய விருப்பும் ஏற்பும் சார்ந்த ஒன்று. இப்பொழுது எடுத்துக்கொண்டு கொள்வோமேயானால் தத்துவத்தில் அடங்கியிருப்பதோ பல கருத்துக்களை உள்ளது. பல கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் தத்துவமே அமைகிறது. தத்துவத்தில் ஒன்று மட்டும் சொல்லலாம்.
இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல்கண் மாலை வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கவிதை. கவிதை இன்றைய காலப்போக்கில் அனைவரும் வேண்டுவது கவிதை, அதாவது நல்ல கவிதை. கவிதை என்று எடுத்துக்கொண்டோமானால் அனைவருக்கும் கவிதை வருகிறது. கவிதை எழுதுபவர்கள் கவிஞர் என்று போற்றப்படுகின்றனர். எனக்கு பிடித்த கவிஞர் வட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். மதில் மேல் அமர்ந்து மையம் பேசுவதை விட்டுவிட்டு மகத்துவம் பேசு. இந்த கவிதை இளைஞர்களுக்கு பொருந்தும். அதாவது நேரத்தை வீணாக்காமல் நல்ல செயல்களையும் நல்ல வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று இளைஞர்களுக்கான ஒரு கவிதை. கவிதை யார் வேண்டுமானாலும் எழுதலாம், அது கவிதை நடையில் இருக்க வேண்டும். கவிதை கதை இவையெல்லாம் தமிழ் செயல்களில் ஒன்றாகும்.
அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு
இங்கு இலக்கியம் காட்டும் இனிய வாழ்வு என்னும் தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என்று விழைகின்றேன். முதலாவதாக இந்த தலைப்பை பார்த்து கொள்ளுங்கள். இலக்கியம் காட்டும் இனிய வாழ்வு, அது இலக்கியம் காட்டும் வாழ்வு என்று இந்த தலைப்பு கொடுக்கப்படவில்லை. இனிய வாழ்வு, அந்த இனிய என்ற சொல்லில் ஒரு நிலையிலி தன்மை ஒளிந்திருப்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த இனியது என்பது பலவிதமான கவிஞர்கள், பலவிதமான சுற்றுச்சூழல்கள், பலவிதமான கருத்தியல்களுக்கு அடிப்படையில், பலவிதமான தத்துவங்களுக்கு அடிப்படையில் மாற்றமுடையது, மாறும் தன்மை உடையது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்பிக்கொண்டு, இந்த இனிமையான வாழ்வு என்பதற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியத்தை இங்கு சொல்லப்போகின்றேன். அதாவது 1960களில் கிளாடியஸ் ஷனான் என்னும் ஒரு மிகப்பெரிய அறிஞர் சுற்றுச்சூழல் பெண்ணிய இயக்கம் வழியாக ஒரு விதமான இலக்கிய விமர்சனத்திற்குரிய வழிமுறைகளை வகுத்து தந்தார். அந்த வழிமுறைகளை வகுத்து தந்தபோது அதன் வழியாக அவர் கண்டது யாதெனில், இலக்கியம் என்பது வெறும் சொற்களோ அறிவோ இல்லை அதை ஊட்டுவதோ மட்டுமல்ல, அதற்கு மேலும் ஏதோ இருக்கின்றது, அதுதான் இலக்கியத்திற்குள்ளே புகுந்துள்ள அடங்கி இருக்கின்ற ரகசியம் என்று அவர் படித்து சொன்னார். ஆக இந்த இலக்கியத்திற்குள் அமைந்திருக்கும் இந்த இனிமையான வாழ்வு, இந்த வாழ்வை இனிமையாக மாற்றுவது, இந்த மனித வாழ்வை இனிமையாக மாற்றுவது என்பதற்குரிய அமைப்பியல் என்பது யாவது? ஆக இதை குறித்து சொல்ல வேண்டுமானால், பெர்னாட் நீ சவுத்தாரே என்பவர், அதாவது இருத்தலியம் என்னும் கொள்கையை பரப்பியரான இவரை குறித்து நாம் இங்கு சொல்ல வேண்டும். அவர் ஒரு மொழியை எடுத்துக்கொண்டால் ஒரு குறி என்பது குறியீடு மற்றும் குறியிடப்படுவது ஆகிய ஆவற்றாக மொழி பிரிக்கப்படுகின்றது என்று அவர் கூறி சென்றார். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் போது எவ்வாறு மொழியானது வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுக்கின்றது, இதை குறித்து வரும்போது பிரெஞ்சு உளவியல் அறிஞர் ஜாக்குஸ் லெக்கான் அவர்கள் அழகாக சொல்லுவார். அதாவது ஒரு குழந்தை பிறந்து வளர்கின்றது, அந்த குழந்தை பிறந்து வளரும் போது அது தவழ்ந்து வரும் நிலையில் இரண்டு விதமான நிலைகள் இருக்கின்றது. அதாவது மொழிக்கு முற்பட்ட பருவம், மொழிக்கு பிற்பட்ட பருவம். ஒன்று குழந்தை மொழிக்குள் செல்வதற்கு முற்பட்ட பருவம். அந்த செல்வதற்குள் முற்பட்ட பருவத்திலிருந்து குழந்தையானது எவ்வாறு மொழிக்குள் நுழைகின்றது என்றால், தான் எந்த பாலை சார்ந்திருக்கின்றேன் என்பதை தெரிவதிலிருந்துதான் அந்த குழந்தையின் அறிவானது தொடங்குகின்றது. ஆக அன்றிலிருந்து, அந்த நிமிடத்திலிருந்து மொழியானது ஒரு மனிதனை பிரிக்கின்றது. ஒரு மனிதனை தான் என்ற வட்டத்திற்குள் இருந்து உடைத்து அவனை சமுதாயம் என்ற ஒரு வட்டத்திற்குள் வைக்கின்றது. அந்த சமுதாயம் என்ற வட்டத்திற்குள் வைக்கும் போது அவனுடைய வாழ்வின் வழிமுறைகளை இனிமையாக்க மொழியானது இரண்டு விதமான வழிமுறைகளை நாம் இங்கு சொல்ல வேண்டும். அதாவது கட்டமைப்பியல் ரீதியான இன்பம், இன்னொன்று தத்துவம் ரீதியான இன்பம். அதாவது தத்துவம் ரீதியான இன்பம் என்று சொல்லுவோம் என்றால், அதாவது ஒரு இலக்கியம் படிக்கின்றோம், இலக்கியம் படிக்கும் போது அதன் வழியாக வழுகின்ற அறநெறி கருத்துக்கள், அதன் வழியாக வருகின்ற கருத்துக்கள் எவ்வாறு ஒரு வாசகனை மாற்றுகின்றது, இதை குறித்து ஜாக்குஸ் டெரிடா என்கிற பிரெஞ்சு உளவியல் நெறியினர் அதிகமான ஆராய்ச்சிகளை செய்துள்ளார். ஆக அவர் கண்டுபிடித்துள்ள அந்த முறையின்படி இலக்கியமானது மீண்டும் மீண்டும் அவனை பிரதிபலிக்க செய்கின்றது. இதைத்தான் மார்க்சிய இலக்கிய விமர்சனமும் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. அதாவது இலக்கியமானது உலகத்தை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி என்று ஒரு ரஷ்ய அறிஞர் சொல்லிவிட்டு போனார். ஆக அது எவ்வாறு எனில், இலக்கியமானது ஒரு மனிதன் தன்னுடைய சுற்றுச்சூழலில் எவ்வாறு அவன் உலவுகின்றான், எவ்வாறு அதோடு அவன் நெருங்கி பழகுகின்றான் என்பதை வைத்து அதனுடைய பின்னூட்டமாக அவன் அதை எடுத்துக்கொண்டு இலக்கியமாக படைக்கின்றான். அது ஒவ்வொரு வாசகனும் படிக்கும் போது அவனுடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த ஆழமானது அவனை மொழிக்குள் வைக்கின்றது. ஆக இவ்வாறு வருகின்ற இந்த மொழியானது அவனை செம்மைப்படுத்துகின்றது. இது தத்துவ ரீதியான இன்பம். இன்னொன்று அவனுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி அவனை மீண்டும் ஒரு புத்திர உடையவனாக மாற்றுகின்றது. அவன் எவ்வாறு இலக்கியத்திலிருந்து இனிமையை அனுபவிக்கின்றானோ அந்த இனிமையின் அடிப்படையில் அவன் அதை இலக்கியமாக படைத்து அதை மீண்டும் ஒரு சமுதாயத்தில் ஒரு ஏற்ற படிமுறையில் அவன் வைக்கின்றான். இவ்வாறு சமுதாய வாழ்வானது இனிமையாக சமுதாயத்திற்கு உள்ளாக மாற்றி அமைக்கப்படுகின்றது மொழியால், மொழியின் இலக்கியங்களால். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் இந்த குறியீடுகள் வழியாக வருகின்ற இன்பம். அதாவது கபிலரை படிப்போம். மாமூலனார் வெல்குடி துணைக்கா வந்த வம்பமோரியர் கொன்றொழித்த பாஞ்சி என்று அகம் 291 கூறிவிட்டு சென்றார். அதை படிக்கும் போது
அந்த கவிதை மட்டுமல்ல, அந்த உணர்ச்சிகள் மட்டுமல்ல, அதில் கூறப்பட்டுள்ள உருவகம் அணி முதலியவை தெரிகின்றது. இவ்வாறு மொழியானது சமுதாயத்தை மாற்றுகின்றது, நம்மை இனிமையான வாழ்வுக்குள் வைக்கின்றது என்று கூறி வாய்ப்பளித்தமை நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இலக்கியம் காட்டும் இனிய வாழ்வு, தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவமீதி கொடுங்கூற்றுக்கிரையெனப் பின்மாயும், பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. வரலாற்றுக்கு ஆதாரமாக இருப்பது அக்காலத்தே வரையப்பட்ட காவியங்கள். வாழ்வு உயர வழிகாட்டும் அக்காவியங்கள் காலத்தால் அழியாதவை. காலம் கடந்த அக்காவியங்கள் கூறும் நெறிகள் ஒவ்வொன்றும் இக்காலத்து அறிவியல் அறிவுக்கும் அப்பாற்பட்டது. இலக்கிய வழியில் வாழ்வுயர வழிகாட்டும் இலக்கியங்கள் என்று கூறியவுடன் நம் நினைவிற்கு வருவது திருக்குறள். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறளாம் திருக்குறள் கூறும் நெறிகள் ஒவ்வொன்றும் நம் வாழ்விற்கு வெற்றிப்பாதையின் வழியை குறிக்கும் குறிகள். எத்துணை பெரிய மலையாயினும் அதன் பிம்பத்தை ஒரு சிறு பனித்துளியால் பிரதிபலிக்க முடியும். அதுபோல வாழ்விற்கு அடிப்படையான அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்று நெறிகளையும் தம் வெண் பாக்களால் பாடி மகிழ்ந்தார் வள்ளுவப் பெருந்தகையான். அறத்துப்பால் புகழியனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். மானத்தை எவ்வளவு பெரிதாக மதித்தனர் என் சான்றோர்கள் என்பதை இலக்கியம் காட்டும் நயம்தான் என்னே ஒரு அழகு. பொருட்பால் இல்லாரை எல்லாரும் எல்லுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. நம் வறுமை கோட்டை 32 ரூபாய், வெறும் 32 ரூபாய்க்கே வகுத்திருக்கும் அரசு, நம் அரசு இக்குறளின் பொருளை உணர்ந்துதான் செயல்படுகின்றதோ என்னவோ, யாருக்கு தெரியும். இன்பத்துப்பால் கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல. தன் கணவன் கண்களின்றி கவலைப்படும் போது தமக்கெதற்கு வேண்டும் கண்கள் என்று தன் கண்களையும் பொத்திக்கொண்டு வாழ்ந்தனர் இலக்கிய கால பெண்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நமக்கு விளையும் நன்மைக்கும் தீமைக்கும் நாம் செய்யும் காரியங்களே காரணமாகின்றன. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இல்லார்க்கு ஈயும் உடைமையும் இவ்வுலகில் இல்லாமை உள்ளும் நெறிப்பாடும், எவ்வுயிர்க்கும் தீது துன்புறுவு செய்யா தூய்மையும் நன்றறிந்த மாந்தர்க்கு உள. ஈதல் வறியவர்க்கு பொருளை வழங்குதல் நிலையாமை. பொய்யுடம்பு போர்த்திய உடலோடு இவ்வுலகில் வாழும் நாம் எதற்கும் எதுவும் நிலையானது அல்ல. தீது செய்யாமை இன்ன பிற உயிர்களுக்கு தீது செய்யாது நன்கே வாழ்தல். இம்மூன்று நெறிகளையும் மூன்றே வரிகளில் புகுத்துகின்றன திரிகடுகம். தஞ்சையென்று பிறன்கை தாழ்கிளையால் வீரமகன் முதற்குணம். வீரத்தை பெரிதாய் மதித்தனர் சான்றோர்கள். அவ்வீரத்தை நாம் அறிவது சான்றோர் வீரத்தை நாம் அறிவது இலக்கியத்தின் மூலம்தானே அல்லவா? நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நாடு நிலம் எப்படிப்பட்டதாயினும் சரி, நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் அது நன்கே விளையும் அங்கே வாழும் மனிதர்கள் நல்லவர்களாயின். இது புறநானூற்று கூறும் சிறிய கருத்து, ஆனால் அதற்குள் அடங்கியிருக்கும் பொருளோ மிக பெரியது. மறுமலர்ச்சி நாட்டிய பாரதிதாசன் உயர்வு தாழ்வு பாராமை பற்றி கூறுகிறார். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்து இருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூட்டம் அமர்ந்து உண்ணும், அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்துமில்லை, வேறு வேறு இருந்து அருந்தும் கட்டில்லை, கீழ்மேல் காணும் கண்மூடி வழக்கமில்லை. இலக்கியம் காட்டும் இன்ப வழியில் வாழுங்கள், வாழ்வு இன்பமாய் அமையும். பசியும் பிணியும் பகையும் அழிக, மழையும் வளமும் தனமும் பெருக என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி வணக்கம் கூறின விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி எம்மொழி. ஆம், தமிழ் மொழி. அவை நிரம்பிய சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வழக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழில் பல பல இலக்கியங்கள் இருப்பினும் நேரம் கருதி சில இலக்கியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதத்தில் மகாபாரதத்தை மிஞ்சிய இலக்கியம் ஏதாவது உண்டா? ஆம், இல்லை என்றுதான் என் மனம் தோன்றுகிறது. கடையில் உள்ளல்கள் ஏழு பேர் இருப்பினும் கொடை என்றால் நம் வாழ்வின் நினைவிற்கு இன்றும் கூட வருவது கர்ணன் தான். ஒரு மனிதன் பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையே கர்ணனின் மூலமாக தான் என்று வந்தது நான் என்று கூறுவேன். ஆண்டால் இன்றோ ஈட்டியவெல்லாம் தனக்கே போதா என்ற குறுகிய மனப்பான்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் விரும்புகிறது. ஆம், கூடா நட்பு கேடாய் முடியும், தீயோ நட்பு தீமையில் முடியும். ஆம் என்ற என்ற வாக்கியத்திற்கு இலக்காகிவிட்டான் கர்ணன். அவ்வளவு தானம் தர்மம் செய்து என்ன பயன்? தீயோர் நட்பினால் இறுதியில் எவ்வாறு மாண்டான் என்பது நமக்கல்லவா தெரியும். அது மட்டுமா, பஞ்ச மாண்டவர்களின் மூத்தவனான தர்மன் பெரிய கோட்டையை கட்டி ஆண்ட போதும் ஒரு மன்னன் என்பதை மறந்து தன் தமையன்மார்களையும் தன் மனைவியையும் சூதாட்டத்தில் வைத்தல்லவா, பகடை பொருளாக வைத்தல்லவா தோற்றுவிட்டான். இது சூதாட்டம் ஒரு பேயாட்டம் என்பதையே இது உணர்த்துகிறது. என்னன்றி கொன்றார்க்கும் முயுண்டா முயில்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு நன்றி மறவாது இருக்க வேண்டும் என்பதற்கு தன் நண்பனான துரியோதனன் தீயோன் என்ற போதும் அவன் தனக்கு உதவி செய்தான் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் நன்றி மறவாது, தன் தமையன்மார்கள் என்று தெரிந்த போதும் போரில் அவனை எதிர்த்து நின்று அஞ்சாது போராடினான், இறுதியில் மாண்ட போதும் தமையனுக்காக விட்டு கொடுத்தோன் என்று சொல்லவில்லை, நன்றிக்காக நான் இறுதி வரை போராடினேன் என்றுதான் சொன்னான். நன்றி மறவாத பண்பையை இது காட்டுகிறது. அது மட்டுமா, தருமத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும், இனிமேற்கை மர்மத்தை நம்மாலே உலகங்கற்கும், பலிதேடி விதிந்த செய்கை செய்தான். தர்மம் தற்போது தோற்பது போன்று தோன்றினாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். ஆம், பொய்பேசி வாழ்ந்தாரும் இல்லை, மெய்பேசி கெட்டாரும் இல்லை. பெரியோர்களை மதிக்கும் பண்பு குறைந்து வரும் இக்காலகட்டத்தில் ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று சொன்னார் இயேசு பெருமான். ரட்சணிய யாத்திரிகம் எவ்வளவு அருமையான நூல்! பாடல் முழுவதும் கதை முழுவதுமே இனிமையும் எளிமையும் அன்பும் அடக்கமும் உடைய பாடல் அது. தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும் போதும் பரிந்தெந்தா இன்னதன் அருகிலார் தாம் செய்வது விற்பலையை மன்னியும் என்றளிற்கு நினைவாய் மலர்ந்தார் நம் அருள்வளர். என்ன ஒரு பண்பு! தனக்கு தீமை செய்த தீயவர்கள் கூட தன் இறக்கும் தருவாயில் கூட மன்னிக்க வேண்டும் என்ற பண்பை, இன்னா செய்தார்க்கும் இனியவையே செய்ய வேண்டும் என்ற எவ்வளவு பெரிய அர்த்தத்தை தான் சாகும் நேரத்தில் கூட இயேசு பெருமான் காட்டினார். அதுதான் அந்த கால இலக்கியங்கள். ஆனால் நாம் தற்காலத்தில் எவ்வளவு குறுகிய மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அது மட்டுமா, சங்ககால இலக்கியங்களில் ஐம்பெருங்காப்பியங்களில் முதலாவதாக மிக பெரும் பழமையானதுமான சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுதே அனைவருக்கும் நாவு இனிக்கும். ஆம், அவ்வளவு பெரிய காப்பியம் அது. இந்த காலத்திற்கு இயந்து போகும் அத்தனை கருத்துக்களும் அதில் அடங்கியுள்ளன. அத்தனை கருத்துக்களிலும் முதன்மையான மூன்று கருத்துக்கள் உள்ளன. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அது மட்டுமா, ஒரு மன்னன் எவ்வாறு அரசாட்சி செய்ய வேண்டும், நீதி வலுவாது, குடும்பம் இல்லற வாழ்வு எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், கணவன் ஒரு மனைவியை எவ்வாறு நடத்த வேண்டும், ஒரு மன்னன் எவ்வாறு நீதி வலுவாது ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற கருத்துக்களை அன்றே எம் இளங்கோவடிகள் ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே எழுதி வைத்து விட்டு சென்றான். அது மட்டுமா, இன்றே இத்தனை இலக்கியங்கள் நம் தமிழில் இருந்தும் கடுகளவும் குறை யாராலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா எந்த மதத்தையும் சாராது எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள உலக பொதுமறை என போற்றப்படும் நூல்தான் திருக்குறள். ஆம், இன்றளவிலும் கூட யாராவது ஒரு சின்ன அந்த திருக்குறளில் உள்ள ஒரு வார்த்தைக்கு கூட தவறாக பொருள் சொல்லவே முடியாது. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த என் ஐயன் திருவள்ளுவர் அவ்வளவு அழகாக எழுதி வைத்து சென்றுள்ளார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த குறளில் ஒன்றை கூட சரியாக பின்பற்றவில்லை என்பதை தான் நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் விரும்புகிறது. ஆம், 1330 குறள்கள் இருந்த போதும் என்ன பயன், நாம் சரியாக பின்பற்றவில்லை, அவற்றை சரியாக பின்பற்ற வேண்டும். அது மட்டுமா, பெரியோர்கள் மணமக்களை வாழ்த்தும் பொழுது எவ்வாறு வாழ்த்துவார்கள், வள்ளுவன் வாசியை போல் வாழ வேண்டும் என்றளவா வாழ்த்துவார்கள். அவர்கள் இல்லறம் அவ்வளவு அருமையாக நடத்தினர். இறுதியாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி நம்மை பாடாய்படுத்தினாலும் வழி மாறாமலே வாழ்ந்துடுவோம் என கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதைகள் உயர் நாடு நம் பாரத நாடு என்று தாய் நாட்டிற்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று வள்ளுவம் வழங்கிய தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்க இலக்கியங்கள், நம் தமிழ் இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளை கடந்து உலகில் சிறந்த இலக்கியங்களாக இன்றும் நிலைத்து நிற்பவை. அந்த இலக்கியங்கள் காட்டும் இனிய வாழ்வு, ஆம், அதுதான் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. சங்க இலக்கியங்கள் 2 வகைப்படும். அவை இரண்டுமே காதலை தழுவியே தோன்றியவை. ஒன்று இறைக்காதல், மற்றொன்று மனித காதல். இந்த இரண்டுமே வெறும் ஈர்ப்பினால் வந்தால் அது நிலைத்திருக்காது.
தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் இங்கு வீற்றிருக்கும் வீரத்தமிழ் மூச்சுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை கூறுகிறேன். அகர முதலை எழுத்தெல்லாம் எனத் தொடங்கும் அக்கால ஈரடி வெண்பா முதல் இக்கால சிறுகதைகள் வரை அனைத்தும் மனித வாழ்விற்காக நட்கருத்துக்களை வழங்கும் கருத்து கை காட்டி என்பதனை சற்று தெளிவாக உரைக்க நான் இங்கு வந்துள்ளேன். இலக்கியம் என்பது ஓரடி பழமொழி முதல் 1000 அடி காப்பியங்கள் வரை அனைத்தையும் உள்ளடக்கிய ஓர் தமிழ் அங்காடியாகும். இலக்கியம் என்பதனை வெறும் பொழுதுபோக்கு என மட்டுமல்லாமல் மனித வாழ்விற்காக கூறும் நல்ல கருத்துக்களை வழிகாட்டும் ஒரு கருவூலமாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் தெரியும் ஓர் ஒளிவிளக்கு. அவ்வொழியே தமிழர் மரபு. 15 கீழ்கணக்கும் மேல்கணக்கும் சிற்றிலக்கியம் 96 கூறப்பட்டுள்ளது இனிய வாழ்வு. 15 கீழ்கணக்கும் மேல்கணக்கும் சிற்றிலக்கியம் 96 கூறப்பட்டுள்ள இனிய வாழ்வு பலதே ஆகும். அதில் ஓர் சிறிய எடுத்துக்காட்டினை நான் கூற விரும்புகிறேன். 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான திருக்குறளில் உள்ளது மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து உரிபொருளும். சினம் என்பது ஓர் மனிதனின் விடம். அது உரியவனை மட்டுமல்லாமல் சுற்றத்தாரையும் சேர்ந்து கெடுக்கும். இதனை சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று செம்மையாக கூறியுள்ளார் செம்னா போதார். தந்தை சொல்லை மதித்து வனவாசம் சென்ற ராமன் சீதையை இழந்து பின்னர் போரில் வென்று சீதையின் கரம் கைப்பற்றுகிறார். இந்நிகழ்வினை உணர்த்தும் இராமாயணத்தை வெறும் ஓர் குடும்ப நாடகம் என மட்டும் நினைக்கும் சிலர் சற்று செவித்தாருங்கள். கூறுகிறேன் அவற்றுள் அடங்கியுள்ள அறநெறிகளை. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி பெண்ணாசையும் பொன்னாசையும் பேரழிவு. ஆண்டவன் நடைக்கலமே சிறந்தது, செஞ்சோற்று கடனே உயர்வு என பல அறநெறிகளை ஒவ்வொரு கதாபாத்திரனும் உரித்தாக்குகிறது. பெருங்காப்பியங்கள் மட்டுமல்ல, 4 அடியில் மகிழ்வு தரும் 4 அடியாரிலும் உள்ளது மனிதர்க்கு தேவையான இனிய வாழ்விற்கான கருத்துகள். அறுசுவை உண்டி அமர்ந்தெல்லால் ஊட்ட, மறுசுகை நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்றிருப்பர் ஓரிடத்து கூழனிற் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்று அண்டு. இஃது ஓர் 4 அடியார் பாடல். இதில் கூறியிருக்கிறது என்னவென்றால், எப்பெருஞ்செல்வனும் ஓர் நாள் கூழினை உண்டு வாழும் வாய்ப்பினை அடைந்தே தீர்வான் என்னும் கருத்தாகும். இதற்கு ஆறுதல் சொல்லும் வகையில், பிச்சையுண்டு வாழும் வாழ்க்கினை பெற்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே என்று கூறுகிறார். தம் பாடல்கள் வரிகளில் சுட்டிக்காட்டுகிறார் முரட்டு கவி முறுக்கும் இசை பாரதியார். இவ்வுலகில் உள்ள அனைத்திற்கும் சிவம், மனிதர் மனதில் உள்ளிருந்து பூக்கும் அன்பெனும் மலர் என்றும், அன்பிற்கு ஈடு இவ்வுலகில் எதுவும் இல்லை என்றும், அன்பின் கையில் அனைவரும் சரண் என்பதனை அன்பே சிவம் என்று இரண்டே பதத்தில் கூறி திருமூலர் நம் அனைவரின் மனதிலும் திருசூலம் ஏற்றி நிற்கிறார். சிறுகதைகளிலும் வாழ்விற்காக வாழும் கதாபாத்திரங்கள் உள்ளன. கதாபாத்திரங்கள் பேசும் கதைகளில் மட்டுமல்ல, பெரும் புலமை வாய்ந்த பேராசிரியர்கள் எழுதியுள்ள கட்டுரைகளிலும் உள்ளது வாழ்க்கை கருத்துகள். இனிய வாழ்விற்கு ஒழுக்கம், மேன்மை, பண்பாடு என இவை மட்டுமல்லாமல் வீரம் மொழிப்புலமை, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, வீரம், நன்றி என பலவும் தேவைப்படுகிறது. இவை அனைத்தும் நம் தமிழ் இலக்கியத்தில் மிகவும் தெளிவாக அழகாக கூறப்பட்டிருக்கிறது. மனித வாழ்விற்கு மிகவும் தேவையான ஒற்றுமையை உறுதி என்றே ஒன்றே சமூகம் என்றென்னோர்க்கே என்று பாவேந்தர் பாரதிதாசனாரும், யாதும் ஊரே யாவரும் கேளர் என்று கணியன் பூங்குன்றனாரும், ஊர் வேறானாலும் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று என்பதனை மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஒற்றுமை முதலானவற்றை மட்டுமல்ல, காதல் வாழ்க்கை, இல்லறம் முதலானவற்றை பற்றிலும் இலக்கியத்தில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. தனித்தல் உனக்கும் எனக்கும் நொடி நினைப்பினும் மனதில் வருத்தம் மத்தான் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தனது இருவர் ஒற்றுமை என்னும் கவிதையில் மிகவும் தெளிவாக துறவின் கொடுமையினும் இல்லறத்தின் மகிழ்வினையும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். மேலும் திருவள்ளுவரும் துறவியர்களுக்கும் ஆதரவின்றி இறந்து கிடப்போருக்கும் வறுமையால் பட்டினியால் கிடப்பவர்கள் அனைவருக்கும் இல்லறம்தானே கதியாவான் என்று தம் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்லற இல்வாழ்பவனே துணை என்பான் என்று தம் இரு வரிகளில் இல்வாழ்வின் மகத்துவத்தை மிகவும் சிறப்பாக கூறியிருக்கிறார். இலக்கியங்களை படிக்கும் பொழுது ஆசிரியர்களின் மொழி புலமை, அதாவது கற்பனை நயம், சொல் நயம், பொருள் நயம் ஆகியவற்றை மட்டும் உற்று பார்க்கிறோம். சற்று அவற்றில் உள்ள நட்கருத்துக்களை உற்று நோக்குகள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.